Mama, listen to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible.
Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Man ki aankhon se har pal hi tujhko dekhun. Baba khade hai paas mere, dil se duaye mango. Baba mere, baba mere, baba mere, baba mere.
Man ki aankhon se har pal hi tujhko de.
இனிய குழந்தைகளே, மாயையின் மூடு பணி மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனை இட்டு எச்சரிக்கையாக இருங்கள். மூடு பணி காரணமாக ஒருபோதும் குழப்பம் அடையாதீர்கள். கேள்வி: சமய நூல்களில் ஞாபகார்த்தமாக நினைவு கூறப்படுகின்ற எந்த பணியை மகாவீர் குழந்தைகள் மேற்கொண்டார்கள்? சமய நூல்களில் ஞாபகார்த்தமாக நினைவு கூறப்படுகின்ற எந்த பணியை மகாவீர் குழந்தைகள் மேற்கொண்டார்கள்? உணர்வற்றிருப்பவர்களுக்கு உணர்வூட்ட மகாவீர் குழந்தைகள் உயிர் கொடுக்கும் மூலிகையை கொடுத்தார்கள். இதன் ஞாபகார்த்தமாக சமய நூல்களில் காட்டப்பட்டுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் கருணை கொண்டிருக்க வேண்டும். சேவை செய்து தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்ட பின்னர் ஏதோ ஒரு காரணத்தினால் தந்தையை கைவிட்டு சென்றவர்கள் மீண்டும் உயிர் தெழுவதற்கு அவர்களுக்கு கடிதம் எழுதுங்கள். அவர்களிடம் எழுதி கேளுங்கள், நீங்கள் கற்பதை நிறுத்தும் அளவிற்கு உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இவ்வாறு அபாத்தியசாலி ஆகினீர்கள்? விழுகின்றவர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். பாடல்: அன்பான கடவுளே, குருடர்களுக்கு வழி காட்டுங்கள். அன்பான கடவுளே, குருடர்களுக்கு வழி காட்டுங்கள். ஓம் சாந்தி. இது மிகவும் பொதுவான பாடலாகும். ஓ கடவுளே, குருடர்களுக்கு ஊன்றுகோலாகுங்கள். இது மிகவும் பொதுவான பாடலாகும். ஓ கடவுளே, குருடர்களுக்கு ஊன்றுகோலாகுங்கள். ஏனெனில் பக்தி மார்க்கத்தில் மக்கள் பெருமளவு அலைந்து திரிகின்றார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் தந்தையை கண்டுகொள்வதில்லை. ஆத்மா கூறுகின்றார், ஓ பாபா, நான் இந்த சரீரத்தினால் உங்களை தேடி அதிகளவு அலைந்து திரிந்தேன். உங்களை கண்டுகொள்வதற்கான வழி மிகவும் கடினமானது. பிறவி பிறவியாக தாங்கள் பக்தி செய்து கொண்டிருப்பதை மக்கள் நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். குருடர்களாக இருக்கும் அவர்கள் பார்வையை பெறுவதற்கு முதல் ஞானத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அவர்கள் அறியாதிருக்கின்றார்கள். பக்தி செய்து அலைந்து திரிய வேண்டும் என்பது பக்தி மார்க்கத்தின் நியதியாகும். நீங்கள் இப்போது தடுமாறி வருவதை நிறுத்தியுள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது பக்தி செய்வதோ சமயம் உங்களை கற்பதோ இல்லை. கடவுளை நீங்கள் கண்ட பின்னர் நீங்கள் ஏன் அவற்றை செய்ய வேண்டும்? எங்களை தன்னுடன் மீண்டும் அழைத்து செல்லும் கடவுளை கண்ட பின்னர் நாங்கள் ஏன் தடுமாறி திரிய வேண்டும்? கடவுள் வரும் பொழுது அவர் நிச்சயமாக அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்வார். அனைவரும் அலைந்து திரிவதுடன் தொடர்ந்தும் ஒருவரையொருவர் ஆசீர்வதிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. போப்பாண்டவரோ அல்லது வேறு ஒரு குருவோ வந்து கடவுளை காண்பதற்கான வழியை காட்டுவார் என அவர்கள் நம்புகிறார்கள். எவ்வாறாயினும் அக்குருமார்களுக்கே பாதை தெரியாது. எவ்வாறாயினும் அவர்கள் எவ்வாறு பிறருக்கு வழிகாட்டுவார்கள்? அவர்கள் ஆசீர்வதிக்கும் போது கூறுகின்றார்கள், கடவுளை நினைவு செய்யுங்கள், ராமா ராமா என்று கூறுங்கள். உதாரணத்திற்கு நீங்கள் வீதியில் நடக்கும் பொழுது ஒருவரிடம் குறிப்பிட்ட வழியை காட்டுங்கள் என வினவும் பொழுது அவர் கூறுவார், தொடர்ந்தும் அவ்வழியை நடந்து கொண்டிருந்தால் அங்கே சென்றடைவீர்கள். அவர் கூற மாட்டார், வாருங்கள், நான் உங்களை அங்கே அழைத்து செல்கின்றேன். அங்கே செல்வதற்கான வழியை நீங்கள் அறிய விரும்புகின்றீர்கள். அவர்கள் அதற்கான வழியை காட்டிய போதும் உங்களுடன் சேர்ந்து வருவதற்கு ஒரு வழிகாட்டி தேவையாகும். உங்களுக்கு ஒரு வழிகாட்டி இல்லாவிடின் நீங்கள் தொலைந்து விடுவீர்கள். காட்டில் மூடு பணியில் நீங்கள் அனைவரும் தொலைந்து விட்டதை போன்று தொலைந்து விடுவீர்கள். மாயை எனும் மூடு பணியானது மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். மூடு பணி இருந்தால் கப்பலை செலுத்துகின்றவர்களுக்கு பாதையை காண முடியாது. அவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். அதே போன்றே இதுவும் மாயையின் மூடு பணியாகும். எவருக்கும் பாதை தெரியாது. அவர்கள் தொடர்ந்தும் மந்திரமோதி தபஸ்யா செய்வதுடன் யாத்திரை போன்றவற்றிடம் செல்கின்றார்கள். நீங்கள் பிறவி பிறவியாக கடவுளை தேடி பக்தி செய்கின்றீர்கள். நீங்கள் பல வகையான வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். நீங்கள் கொண்டுள்ள சகவாசத்திற்கு ஏற்ப நீங்கள் நிறம் தீட்டப்படுகின்றீர்கள். ஒவ்வொரு பிறவியிலும் நீங்கள் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சத்குருவை கண்டுள்ளீர்கள். அவரே கூறுகின்றார், நான் குழந்தைகளாகிய உங்களை வீட்டுக்கு மீண்டும் அழைத்து செல்வதற்காக ஒவ்வொரு கல்பத்திலும் வருகின்றேன். அதன் பின்னர் நான் உங்களை விஷ்ணுதாமத்தில் அனுப்புகின்றேன். நாங்கள் இப்பொழுது எங்கள் ஆஸ்தியை பாபாவிடம் இருந்து பெற்றுக் கொள்கின்றோம். உதாரணத்திற்கு ஒரு குருவோ ஒரு பண்டிதரோ வந்து இந்த ஞானத்தை பெற்ற பின்னர் பிறரிடம் மன்மனாபவாக இருந்து சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என கூறுவாராயின் அவரது சிஷ்யர்கள் அவர் எங்கே இந்த ஞானத்தை பெற்றுக் கொண்டார் என வினவுவார்கள். சிஷ்யர்கள் தமது குரு வேறொரு பாதையை பின்பற்றுகின்றார் என உடனடியாகவே புரிந்து கொள்வார்கள். அதன் பின்னர் உடனடியாகவே அவரது வியாபாரம் முடிந்துவிடும். அவர் மீது மக்கள் கொண்டிருந்த நம்பிக்கை அற்று போய்விடும். அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் பிரம்மகுமாரிகளிடம் இருந்து ஞானத்தை பெறுகின்றீர்கள். அவ்வாறாயின் நாங்களும் ஏன் அவர்களிடம் செல்லக்கூடாது? குருமாரே கூறுவார்கள், எங்களை பின்பற்றுகின்ற அனைவரும் எங்களை விட்டு சென்று விடுவார்கள். நாங்கள் எங்கள் ஜீவனோபாயத்துக்கு என்ன செய்வது? எங்கள் வியாபாரம் முழுவதும் முடிவடைந்து விடும். எங்கள் மீதுள்ள மரியாதையும் முடிவடைந்து விடும். இங்கே நீங்கள் 7 நாட்களுக்கு ஒரு சூளையில் அமர்த்தப்பட்டு பின்னர் அனைத்தையும் செய்யும்படி கேட்கப்படுவீர்கள். சப்பாத்தி தயாரியுங்கள், இதை செய்யுங்கள். சன்னியாசிகளும் தங்களிடம் வருகின்றவர்களின் சரீர உணர்வை துண்டிப்பதற்காக இவ்வாறு செய்ய சொல்வதுண்டு. அவ்வாறானவர்களுக்கு இங்கிருப்பது மிகவும் கடினமாகும். 2வதாக வெளியில் இருந்து வருகின்றவர்களுக்கு 1வதாக தந்தையின் அறிமுகத்தை கொடுத்த பின்னர் உலக அதிபதிகள் ஆகுவதற்கு தாங்கள் தாய் தந்தையிடமிருந்து ஆசியை பெற்றுக் கொள்கின்றோம் என கூறுங்கள். பாபா உலகத்தை படைப்பவராவா? சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆகுவதே எங்களது இலக்கும் லட்சியமுமாகும். இங்கு நீங்கள் அனுமதிக்கப்பட வேண்டுமாயின் நீங்கள் இங்கே வந்து 7 நாட்களுக்கு கற்க வேண்டும். அதற்கு அதிகளவு முயற்சி தேவையாகும். எவராலும் அந்தளவு அகங்காரத்தை துண்டிக்க முடியாது. அத்தகையவர்களால் அவ்வளவு விரைவில் இங்கே வர முடியாது. நீங்கள் சகோதர சகோதரிகள் என தந்தை விளங்கப்படுத்துகின்றார். ஒருவருக்கொருவர் நீங்கள் விளங்கப்படுத்தலாம். உதாரணத்திற்கு மிகவும் நல்ல சேவை செய்து பலருக்கும் விளங்கப்படுத்திய ஒரு குழந்தை பாபாவின் கரத்தை விட்டு செல்கின்றார். சிவபாபா பிரம்மாவின் மூலம் கற்பிக்கின்றார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரால் எங்களுக்கு நேரடியாக விளங்கப்படுத்த முடியாது. பாபா கூறுகின்றார், நான் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபனையை மேற்கொள்கின்றேன். நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். ஒருவர் பிரம்மாவின் கரத்தை விலக்கிவிட்டார், அவர் சிவபாபாவின் கரத்தையும் விலக்கி விடுகின்றார் என்பதே அர்த்தமாகும். இதனை பற்றி சிந்தித்து பாருங்கள். இந்த நபர் ஏன் பாபாவின் கரத்தை விட்டு சென்றார்? பாக்கியசாலியாக இருப்பதற்கு மாறாக நீங்கள் ஏன் அபாக்கியசாலியாகினீர்கள்? நீங்கள் யாருடன் முகம் கோணுகின்றீர்கள்? நீங்கள் சகோதரிகளுடனேயே முகம் கோணுகின்றீர்கள். நீங்கள் பெரியதொரு ஆஸ்தியை பெற இருந்தீர்கள். பின்னர் என்ன நடந்தது? கற்பதை நிறுத்தி இந்த அளவிற்கு அபாக்கியசாலி ஆகுவதற்கு உங்களுக்கு கற்பிக்கின்ற தந்தை உங்களுக்கு ஏதாவது கூறினாரா? பாபாவினாலும் வினவ முடியும். ராஜயோகம் கற்பதை நீங்கள் ஏன் நிறுத்தினீர்கள்? இந்த ஞானத்தினால் கவரப்பட்டு பாபாவிற்கு உரியவராகி பிறருக்கு இந்த ஞானத்தை உரைத்த பின்னர் ஓடியவர்களின் வரிசையில் நீங்களும் இப்பொழுது உள்ளீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த பாக்கியத்தை அழித்து விட்டீர்கள். சரியான நேரத்தில் அவர்களுக்கு நீங்கள் எழுத வேண்டும். உங்கள் கடிதத்தை வாசித்த பின்னர் அவர்கள் மீண்டும் விழிப்படைவதற்கான சாத்தியம் உள்ளது. விழுகின்றவர்களை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். ஒருவர் மூழ்கின்ற போது அவரை காப்பாற்றுபவர்களுக்கு அதிகளவு நன்றி கூறப்படுகின்றது. இதுவும் மூழ்குகின்றவரை காப்பாற்றுவதே ஆகும். இவை ஞான விடயங்களாகும். நீங்கள் எழுத வேண்டும், நீங்கள் படகோட்டியை கைவிட்டதா? இப்பொழுது மூழ்க போகின்றீர்கள். நீண்ட தெரிந்த சூழியோடிகள் பிறரை பாதுகாப்பதற்காக தமது வாழ்வை பணயம் வைப்பார்கள். மிகவும் நன்றாக நீண்ட தெரியாத ஒருவர் தோல்வி அடைகின்றார். ஒருவர் மூழ்குவதை நீங்கள் கண்டால் அவருக்கு 10-20 கடிதங்கள் எழுதுங்கள். இது அவதூறு செய்வதல்ல. நீங்கள் பாபாவின் கையை நீண்ட காலம் பற்றிருந்தீர்கள். நீங்கள் இன்னும் பலருக்கு விளங்கப்படுத்தினீர்கள். இப்பொழுது எவ்வாறு உங்களால் மூழ்க முடியும்? அன்புடன் அவர்களுக்கு எழுதுங்கள், சகோதரியே, நீங்கள் ராஜயோகத்தை கற்று கரை சேர வந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் மூழ்குகின்றீர்கள். அப்பாவிகளை காப்பாற்றுவதற்கு கருணை கொண்டிருக்க வேண்டும். அதன் பின்னர் ஒருவர் காப்பாற்றப்பட்டாரா இல்லையா என்பது அவரின் சொந்த பாக்கியத்தில் தங்கியுள்ளது. 2வதாக கண்காட்சியில் தமது அபிப்பிராயத்தை எழுதுகின்றவர்கள் கூறுகின்றார்கள், சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆகுவதற்கான பாதையை நீங்கள் காட்டியுள்ளீர்கள். இந்த ராஜயோகம் மிகவும் நல்லது. அவ்வாறு அவர்கள் எழுதுகின்றார்கள். ஆனால் அவர்கள் வெளியே சென்றதுமே அனைத்தையும் மறந்து விடுகின்றார்கள். ஆகையாலேயே மக்கள் எதனையாவது எழுதும் போது நீங்கள் அதனை தொடர்ந்து அவர்களுக்கு கூற வேண்டும். இவ்வாறு கூறி உங்கள் அபிப்பிராயத்தை தெரிவித்தீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்துள்ளீர்கள்? நீங்கள் உங்களுக்கோ அல்லது பிறருக்கோ நன்மை ஏற்படுத்தவில்லை. முதலாவதும் அதி முக்கியமானதும் தந்தையினதும் தாயினதும் அறிமுகத்தை கொடுப்பதாகும். இதனாலேயே பரமாத்மா பரம தந்தையிடம் அவர்களுக்கான உறவு முறை என்ன, அவரிடமிருந்து அவர்கள் ஆஸ்தியாக எதனை பெறுகின்றார்கள் போன்றவற்றை அறிய வினா படிவம் ஒன்றை பாபா தயாரித்து வைத்திருக்கின்றார். அவர்களிடம் இதனை கொடுத்து நிரப்புவிக்க வேண்டும். முழு கண்காட்சியையும் விளங்கப்படுத்திய பின்னர் அவர்களிடம் எழுதி கேட்பதில் எவ்வித நன்மையும் இல்லை. தாயினதும் தந்தையினதும் அறிமுகத்தை கொடுப்பதே பிரதான விடயமாகும். இதனை நீங்கள் புரிந்து கொண்டால் அதன் பின்னர் எழுதுங்கள். அவ்வாறில்லாவிட்டால் நீங்கள் எதனையும் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தமாகும். நீங்கள் அவர்களுக்கு ஆழமாக விளங்கப்படுத்திய பின்னர் இது உண்மையிலேயே உலக தாயும் உலக தந்தையுமே என எழுத செய்யுங்கள். அவர்களால் உண்மையிலேயே தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர்கள் எழுத வேண்டும். நீங்கள் அவர்களை கொண்டு அதனை எழுத செய்யும் பொழுது நீங்கள் ஏதோ ஒரு சேவையை செய்துள்ளீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவர்கள் வரவில்லை எனில் அவர்களுக்கு நீங்கள் கடிதம் எழுதலாம். அவர்களே உண்மையான உலகத்தாயும் உலக தந்தையுமாயின் அவர்களிடமிருந்து நீங்கள் ஏன் ஓர் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வரக்கூடாது? மரணம் திடீரென ஏற்படும். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒரு கண்காட்சி இடம்பெறும் பொழுது அதிலிருந்து அரிதாக ஒருவரோ இருவரோ நால்வரோ உருவாகுகின்றார்கள். அவ்வாறாயின் அதனால் என்ன பயன்? குழந்தைகளாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவர் வருவதை நிறுத்திக் கொண்டால் அவருக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுத வேண்டும். நீங்கள் இல்லையற்ற தந்தையிடம் இருந்து ஆஸ்தியை பெற்றுள்ளீர்கள். அதன் பின்னர் மாகி உங்களையும் மடக்கி பிடித்து விட்டார். நீங்கள் கடவுளின் பக்கம் இருந்து விலகி சென்று விட்டீர்கள். அவ்வாறாக நீங்கள் உங்கள் அந்தஸ்தை அழித்துக் கொள்கின்றீர்கள். சக்தி மிக்க வீரர் ஒருவர் உடனடியாகவே பிறருக்கு உயிர் கொடுக்கும் மூலிகையை கொடுப்பார். இவர் உணர்விழந்து விட்டார். மாகி அவரிடமிருந்து மூக்கை பிடித்து விடுகின்றார். எனவே அவரை காப்பாற்றுங்கள். நீங்கள் அத்தகையதொரு முயற்சியை செய்யும் பொழுதே பல மில்லியன் அளவில ஒரு கைப்பிடி அளவினர் உருவாகுவார்கள். நாற்று வேர் விட்டுள்ளதா என நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். தமது தொண்டை வறண்டு போகின்றது என புத்திரிகள் எழுதுகிறார்கள். ஆனால் அதிகளவு வீவிற்குள் நீங்கள் செல்லக்கூடாது. முதலாவதும் பிரதானமானதுமான விடயத்தை விளங்கப்படுத்துங்கள். பின்னர் அதனை எழுத செய்யுங்கள். அதன் பின்னர் வேறு ஏதாவதை நோக்கி நகருங்கள். திருமூர்த்தி படத்தை மிகவும் நன்றாக விளங்கப்படுத்துங்கள். அவரே உங்கள் தாயும் தந்தையும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உள்ளது. அவரிடம் இருந்து நீங்கள் ஆசை பெறவுள்ளீர்கள். ஒருவர் எத்தனை வயதுடையவராக இருந்தாலும் இவ்விரு வார்த்தைகளையும் அவரால் விளங்கப்படுத்த முடியும். இவ்விரு வார்த்தைகளையுமே உங்களால் கிரகிக்க முடியாது விட்டால் ஏதோ ஒரு குப்பையில் உங்கள் புத்தி சிக்கிக் கொண்டுள்ளது என்பதை அப்பொழுது பாபா புரிந்து கொள்கின்றார். நீங்கள் அதிகளவு பேசக்கூடாது. பாபாவையும் ஆஸ்தியையும் மாத்திரமே நினைவு செய்யுங்கள். விஷ்ணு தாமமே ஆஸ்தியாகும். நீங்கள் அதற்கு அதிபதிகளாகுகின்றீர்கள். பாபா அனைத்தையும் மிகவும் எளிமையாக்கியே உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அவர்கள் எவ்வாறானவராக இருந்தாலும், அதாவது அவர்கள் கற்புத்தி, அதாவது அவர்கள் கல்லு புத்தி உடையவர்களாக இருந்தால் என்ன, கூண் முதுகுடையவர்களாக இருந்தால் என்ன, அனைவராலும் ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். அவ்வளவே ஆத்ம உணர்வுடையவராகுதல் இலகுவானதாகும். ஒருவருக்கு பராமரிப்பதற்கு ஒரு குடும்பம் இல்லாது அவர் தனியாக வாழ்வாராயின் அவரால் அதிகளவு சேவை செய்ய முடியும். சிலர் அதிகளவு சரீர உணர்வை கொண்டிருக்கிறார்கள், பற்றின் இலைகள் துண்டிக்கப்படுவதில்லை. ஆத்ம உணர்வுடையவர்களுக்கு சரீரத்தின் மீது பற்றிருக்காது. பாபா வழிமுறையை காட்டுகின்றார். உங்களை ஒரு ஆத்மா என கருதுங்கள். இது ஒரு பழைய உலகம். நீங்கள் அதன் மீதுள்ள பற்றை அகற்றிக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு தந்தையை மாத்திரமே நினைவு செய்யுங்கள். ஆஸ்தியை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் படைப்பவரையும் நினைவு செய்கின்றீர்கள். இது அத்தகையதொரு இலகுவான வருமானமாகும். நீங்களும் உங்களுக்காக அழைத்து பிறரையும் தூண்டலாம். பெற்றோர் தமது குழந்தைகளை தகுதியுடையவர்களாக்குகின்றார்கள். பின்னர் பெற்றோரை பராமரிக்க வேண்டியது குழந்தைகளின் கடமையாகும். அதனால் பெற்றோர் சுதந்திரமாக இருக்கின்றனர். இங்கே பற்றுள்ள பலரும் உள்ளனர். தமக்கென குழந்தைகள் அற்றவர்கள் வளர்த்த குழந்தைகள் மீது பற்றை கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அவர்களால் ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொள்ள முடியாது. சேவை செய்வதற்கு பதிலாக அவர்கள் அவசேவை செய்கின்றார்கள். அவ்வாறானவர்களுக்கு அவரே உண்மையான தந்தை என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு கண்காட்சிகளில் விளங்கப்படுத்த வேண்டிய பிரதான விடயம், அவரிடமிருந்து கற்ற ராஜயோகத்தின் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு ஆஸ்தியை பெற்றுக் கொள்கின்றீர்கள். புதிய உலகம் எவ்வாறு படைக்கப்படுகின்றது, நாங்கள் எவ்வாறு அதிபதிகள் ஆகுகின்றோம், இதுவே இலக்கும் லட்சியமுமாகும். எவ்வாறாயினும் சில குழந்தைகள் முழுமையாக விளங்கப்படுத்துவதில்லை. நீங்கள் கடவுளின் குழந்தைகள் என்பதை இட்டு இரவு பகலாக சந்தோஷத்தை அனுபவம் செய்ய வேண்டும். அங்கே விஷ்ணுவின் குழந்தைகளும் கூட கடவுளின் குழந்தைகளான உங்களை போன்று சந்தோஷத்துடன் இருக்க மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது கடவுளின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். இதன் பின்னர் நீங்கள் விஷ்ணுவின் குழந்தைகள் ஆகுவீர்கள். ஆனால் இப்பொழுதுள்ள சந்தோஷம் அதிகளவு ஆகும். கடவுளின் குழந்தைகளை விட தேவர்கள் மேன்மையானவர்கள் என கூறப்படவில்லை. ஆகையால் கடவுளின் குழந்தைகள் அதிகளவு சந்தோஷத்தை கொண்டிருக்க வேண்டும். எவ்வாறாயினும் இங்கிருந்து நீங்கள் சென்ற பின்னர் மாயை உங்களை அனைத்தையும் முற்றாக மறக்க செய்கின்றார். அப்பொழுது உங்கள் பாக்கியத்தில் இந்த ராஜ்யம் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் அதிகளவு முயற்சி செய்ய வேண்டும். உங்களை அவ்வப்போது அறைந்து அனைத்தையும் மறக்க செய்வாளே மாயை ஆவார். அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கிறோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, பற்றின் இலைகள் அனைத்தையும் துண்டித்து பழைய சரீரத்தின் மீதும் பழைய உலகின் மீதும் உள்ள உங்கள் பற்றை அகற்றி உங்களை சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்து வருமானத்தை சேகரியுங்கள். பற்றின் இலைகள் அனைத்தையும் துண்டித்து பழைய சரீரத்தின் மீதும் பழைய உலகின் மீதும் உள்ள உங்கள் பற்றை அகற்றி உங்களை சேவையில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்து வருமானத்தை சேகரியுங்கள். இரண்டாவது, சிறந்த நீச்சல் அடிப்பவராகி அனைவரையும் அக்கறைக்கு சேர்க்க உதவுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். உங்கள் புத்தியை குப்பையில் சிக்க செய்யாதீர்கள். சிறந்த நீச்சல் அடிப்பவராகி அனைவரையும் அக்கறைக்கு சேர்க்க உதவுங்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுங்கள். உங்கள் புத்தியை குப்பையில் சிக்க செய்யாதீர்கள். ஆசீர்வாதம். ஒரே பலத்தையும் ஒரேயொரு ஆதாரத்தையும் வைத்திருப்பதன் மூலம் சகல சக்திகளாலும் நிறைந்திருந்து ஒவ்வொரு சூழ்நிலையின் குழப்பத்திலும் ஸ்தீரமாக இருப்பீர்களாக. ஒரே பலம், ஒரே ஆதாரம் வைத்திருப்பதன் மூலம் சகல சக்திகளாலும் நிறைந்திருந்து ஒவ்வொரு சூழ்நிலையிலும் குழப்பத்திலும் ஸ்தீரமாக இருப்பீர்களாக. ஒரே பலத்தையும் ஒரேயொரு ஆதாரத்தையும் கொண்டிருக்கும் ஆத்மாக்களின் ஸ்திதியானது சதா ஸ்தீரமாக நிலைத்திருக்கும். நிலையான ஸ்தீரமான ஸ்திதி என்பதன் அர்த்தம் சதா அசைக்க முடியாததும் குழப்பமின்றியும் இருப்பதும் ஆகும். சகல சக்திகளையும் ஒரேயொரு தந்தையிடம் இருந்து பெற்று சக்திகளாலும் நிறைந்திருக்கும் ஆத்மாக்களால் எந்த விதமான சூழ்நிலையின் குழப்பத்திலும் அசைக்க முடியாதவராக இருக்க முடியும். நிலையான ஸ்தீரமாக ஸ்திதி என்பது ஒரே ஒருவரிடம் இருந்து அனைத்து உறவு முறைகளின் இனிமையையும் சகல பேறுகளையும் அனுபவம் செய்வதாகும். அத்தகைய ஆத்மாவை வேறெந்த உறவு முறையினாலும் கவர முடியாது. ஸ்லோகம். எல்லையற்ற சேவையில் மேன்மையான மனோபாவத்தை கொண்டிருப்பது என்பது உலக உபகாரியாகுவதாகும். எல்லையற்ற சேவையில் மேன்மையான மனோபாவத்தை கொண்டிருப்பது என்பது உலக உபகாரியாகுவதாகும். ஓம் சாந்தி.